கர்த்தருடைய தாபத்துக்கு பயப்படாது. I feel something in my spirit. ஒரு கார் வேகம் போல அடைகிற போர்டு இருக்கிறது. ஒரு ஏதோ ஏதோ ஒன்றால் கட்டப்பட்டவர்கள் போல ஆண்டவர் விருப்பமாக விடுதலையாக ஆராதிக்க முடியாதபடி, தொழுது கொள்ள முடியாதபடி, ஏதோ ஒரு இடம் புரியாத சோர்வு, அப்படி ஏதோ ஒரு வேகம் போல இருக்கிறது போல். But we need the deliverance. நமக்கு விடுதலை வேண்டும். எந்த ஒன்று நம்மை கட்டுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கு. அவர் நம்ம ஒன்றும் கட்டுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு காலத்தில் கட்டப்பட்டவங்களாக கிடந்தோம், பிசாசுக்கு அடிமைகளாக கிடந்தோம். ஆனால் பிறக்கும் உள்ள ஆண்டவர் இயேசு தன்னுடைய ரத்தத்தினால நம்மை மீட்டு தன்னுடைய ஆவியான நம்ம நிரப்பை தன்னுடைய பிள்ளைகளின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கார். ஆகவே இனிமேல் நம்மை ஒன்றும் கட்டுவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தரை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நான் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கோடும், விடுதலையோடு தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், விடுதலையோடு வாழும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமூட்டாள். நம்ம எல்லாம் திருப்பிக் கொள்வோம். 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3 அதிகாரம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் படிங்க. 14 வசனத்திலிருந்து 17 வசனம் வரை நாம் வாசிக்கோம். படி.
நீ
கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளை என்ன நிலைத்திரு. ஆகவே இதுவரை நாம் கேட்டு கற்றுக்கொண்ட சத்தியங்களிலே, தேவனுடைய வார்த்தைகளிலே, உபதேசங்களிலே நாம் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணும். என்னுடைய உபதேசத்திலே நீங்க நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீஷராக இருப்பேன். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று 2 அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை நாம் பார்க்கிறோம். என கருமானவர்களே, நீ கத்தி நிச்சயித்துக் கொண்டவர்களில் நிலைத்திரு, நிலைத்திரு, நிலைத்திரு. இதுவரை நீ கேட்ட சத்தியங்கள், இதுவரை நீ கேட்ட தேவனுடைய வார்த்தைகள், இதுவரை நீ கற்றுக்கொண்ட வேத எழுத்துக்களை விட்டுவிடாது. அதை இழந்துடாத, அதை லூஸ் பண்ணிடாத. நீ கற்று நிச்சயித்துக் கொண்ட சத்தியத்திலே என்ன செய்யுதுக்காம்? நிலைத்திரு, 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 நிலைத்திரு. படி.
அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க,
உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை
நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும்.
சரி, பரிசுத்த வேத எழுத்துக்கள். ஹலோ, உன்னுடைய என்னுடைய கைகளிலே இருக்கிற இந்த வேதம் எப்படிப்பட்டதா? பரிசுத்த வேத எழுத்துக்கள். ஒருவேளை நாம் பல சஞ்சிகளை படித்திருக்கலாம், பல புத்தகங்கள், பல பத்திரிகைகள், நாவல்களை படித்திருக்கலாம். கணக்கு இல்லை, புத்தகங்களுக்கு அளவும் இல்லை. ஆனால் நம்முடைய கைகளிலே இருக்கிற தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேதமோ அது பரிசுத்த வேத எழுத்துக்கள். அப்ப இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அதுதான் பைபிள் சொல்லி எல்லாவற்றையும் பார்க்கணும். தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்க அப்ப நாம் இதற்கு மதிப்பு கொடுக்கணும். ஏனால் இதை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதன் மூலமாகத்தான் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். The word of God is the mind of God. ஹலோ, வேத வார்த்தைகள் தான் தேவனுடைய மைண்டா. So if you want to understand the mind of God, ஆண்டவருடைய சிந்தையை நீ விளங்கிக் கொள்ளணுமாக இருந்தால், தேவனுடைய உள்ளத்தை ஓரளவுக்காவது நீ புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், திறந்த இருதயத்தோடு வேதத்தை திறந்து நாம படிக்கணும், கற்றுக்கொள்ளணும். மட்டுமல்ல, கற்று நிச்சயத்தோடு நிலைத்து வருகிறோம். படி. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அருளப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. யாரால? இங்க கையில வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேத எழுத்துகள், தேவனுடைய வார்த்தைகள். வானமும் பூமியும் அழிந்தாலும் இந்த வார்த்தைகளோ அழியாது ஒழியாதுன்னு சொல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. இதை குறித்து பேச தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய கைகளில் இருக்கிற பரிசுத்த வேதம், பரிசுத்த வேத எழுத்துக்கள் மனிதனுடைய புத்தியில இருந்தோ மனிதனுடைய அறிவிலோ இருந்து வந்த வார்த்தைகள் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? நீ கட்டி நிச்சயித்துக் கொள்ளவும், நீ தேரவும், நீ வளரவும், நீ வாழவும், தேவ நோக்கத்தை அறியவும், தேவ சாயலாக மாறவும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் தேவன் நமக்கு அளித்த அருளிய வேதத்தை, வேத எழுத்துக்களை நாம் கருத்தாய் கவனமாய் பார்க்க வேண்டியது அவசியமாகும். படிங்க வேத வாக்கியங்கள், தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவனுடைய ஆவினாலே இந்த வார்த்தைகளை எதற்கு நமக்கு கொடுத்திருக்கிறாராம்? தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? தேறணும். ஹலோ, என்ன செய்யணுமா? தேறணும். இயேசு ஒரு கட்டத்தில் இப்படியா சொல்றாரு, தேறின எவனும் தன் குருவ போல இருக்கிறான். நமக்கு ஒரே ஒரு குரு தான் இருக்கிறார், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு 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 வாசித்து 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 என்ன செய்யணும்? தேறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தேர்ச்சி முக்கியம், நம்முடைய ஜீவியத்திலே ஒரு எழுச்சி முக்கியம், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் அவசியம், ஒரு மாற்றம் அவசியம், ஒரு மனம் திரும்பல் அவசியம். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், தேவன் விரும்புகிறார். அவர் தேவனுடைய மனுஷன் தேர்வனாக இருக்கிறதுக்கு தேவை தேவனுடைய வார்த்தையே. ஆகவே நீ மரணபரியந்தும் நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்றதுக்கு மறவாதே, தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு மறவாதே, ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேசிக்கிறதுக்கு மறவாதே. உன்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் தேவனுடைய சமூகத்தில் நின்று உங்களுக்கு முதலாவது சொல்லுற காரியம் என்னவென்றார், உனக்கு உயிர் இருக்கும் வரைக்கும், உன் சரீரத்தில் பலம் இருக்கும் வரைக்கும் கர்த்தருடைய வேதத்தை, ஆண்டவருடைய பரிசுத்த வேத எழுத்துக்களை கற்றுக்கொள்ளவும் கவனிக்கவும் அதை வாசிக்கவும் மறவாது. அது அலட்சியம் பண்ணாது, அது உனக்கு ஆபத்து. தேவனுடைய மனுஷன் தேறணும். வருஷங்கள் போக, நாட்கள் போக, நாம தேறணும், வளரணும். தேறி தேறி யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். பிதாவுடைய நோக்கம் என்ன? நாம் எல்லோருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாற நம்மை முன்குறித்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மை ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். எதற்காக? தன்னுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாற. அப்ப நாம தேறி தேறித்தான் அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாற முடியும். அப்ப நாம் தேறுவதற்கு என்ன வேண்டும்? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். ஆகவே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்க தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும், எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும். இந்த வருஷம் நமக்கு நற்கிரியங்களின் ஆண்டு என்று சொல்லி நாம் ஏற்கனவே புறப்படுத்தி நாம் ஏற்கனவே இது நற்கிரியங்கள் ஆண்டு சொல்லி பிரணப்படுத்தியிருக்கோம். அதுல நாம் அதை தீம்பட்டு போகல. இப்ப என்ன கவனிங்க, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நற்கிரியை செய்யறதுக்கு தேவனுடைய வசனம் தான் ஆதாரம். இந்த வார்த்தையின்படி நடந்தால் உடைய காலத்து வெளிச்சம் உண்டாகும். இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம நற்கிரியங்களை செய்யணும். நாம் இன்றைக்கு நற்கரியங்களை செய்வோம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அது என்ன அடிப்படையில் அமையணும்? தேவனுடைய வசனத்தின் ஆதாரத்திலே, இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் நற்கரியங்களை செய்வோமாக இருந்தால் நாம் சாகும் வரைக்கும் நற்கரியங்களை செய்வதிலே சொந்து போகாம வரும். பில்ட் அப் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வேத வசனத்தின் மேல கட்டு. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தேவ வசனத்தின் மேல கட்டு. அப்பொழுது நீ தவறமாட்ட, தள்ளாடினாலும் தவறை கீழே விழமாட்ட. எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி
உபதேசத்துக்கும்
கடிந்து கொள்ளுதலுக்கும்
சீர்திருத்தலுக்கும்
பிரயோஜனமாக. தேவனுடைய வசனம் நம்ம ஆற்றும் தேற்றும் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவோட வார்த்தைக்கு நாம் என்ன செய்யுமா? கடிந்து கொள்ளும். எதற்காக? நம்மை மாற்றுவதற்காக. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கள்ளங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை தேவனுடைய வசனம் நமக்கு சுட்டிக்காட்டும். அப்ப எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆறுதலாகவே வர வேண்டும் சொல்லி நாம் ஏன் எதிர்பார்க்கிறோம்? அப்ப நமக்கு மாற விருப்பம் இல்லையா? நம்முடைய ஜீவியத்திலே தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விருப்பம் இல்லையா? இப்ப என்ன கவனி, இன்று வரைக்கும் நாம் என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, என் கண்ணீரை துடையும், என் கண்ணீரை துடையும், என் கண்ணீரை. இட் இஸ் குட், இட் இஸ் ட்ரூ. இப்ப நான் கேட்கிறேன், இப்படியே காலம் முழுவதும் என் கண்ணீரை துடையும், என் கண்ணீரை துடையும், என் கண்ணீரை துடையும் என்று சொல்லியே நாம இருந்தா எப்போது நாம மற்றவருடைய கண்ணீரை துடைக்கிறது? எப்ப நாம தேர்றது? எப்ப நாம தெளிகிறது? எப்ப நாம நிலைநிற்கிறது? இப்பையும் நாம வருஷங்கள் போனாலும் சிறு பிள்ளைகள் போல என்னை தேற்றும், என்னை ஆட்டும், என் கண்ணீரை துடையும் எனக்கு இப்படியே நாம ஜெபித்துக் கொண்டிருந்தால் எப்போது நாம தேரப்போறோம்? தேவனுடைய மனுஷன் தேர்வனாக இருக்கணும் மனுஷன் வேற்று நாம் தெளிவாய் பார்க்கிறோம். அப்ப நாம் தேர்னால் தானே மற்றவர்களை தேற்ற முடியும். நான் வளர்ந்தால் தானே மற்றவர்களை வளர்க்க முடியும். எதுவரை? ஹவ் லாங்? எவ்வளவு காலம்? என்னை ஆற்றும், என்னை தேற்றும், என் கண்ணீரை துடையும். எனக்கு அருமானவர்களே, யாருக்கும் பிரச்சனை இல்லை. இது அனுபடி யாரும் சொல்ல முடியும் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யறது, பல விதங்களிலே, பல கோணங்களிலே, பல வடிவங்களிலே, பல பின்னணிகளிலே. பட் எவ்ரிபடி தே ஹேவ் ப்ராப்ளம் இன் தேர் லைஃப், வி ஆர் ஃபேசிங் எவ்ரிடே. ஆனால் பிரச்சனைகள் நாம் கிறிஸ்துவுக்குள்ள தேர்றதுக்கு ஒரு தடையாக மாறக்கூடாது. பிரச்சனைகள் கிறிஸ்துவுக்குள்ள தேர்கிறதுக்கு ஒரு படிக்கட்டாக மாறணும். நான் கேட்டிருக்கேன், காதாலேயே நான் கேட்டிருக்கேன், அநேக தேர்ன பரிசுத்தவான்கள் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? என்ன? துன்ப நேரத்தில் தான், நெருக்கடி நேரத்தில், கஷ்ட நேரங்களில் தான், வேதனையான நேரங்களில் தான் நான் அதிகமாக ஆண்டவரை நெருங்கினதும் அதிகமான காரியங்களை கற்றுக்கொண்டதும் அங்கேதான். சோ என்ன கேட்டால், பரிசுத்தவான்களுக்கு துன்ப நேரங்களும் நெருக்கடி நேரங்களும் தான் நல்லதொரு சர்வ கலாசாலம். அங்கேதான் அவர்கள் நன்றாய் கற்றுக்கொள்கிறார்கள், அங்கேதான் அவர்கள் வளைந்து கொடுக்கிறார்கள், அங்கேதான் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள், அங்கேதான் அவர்கள் மறுவப்படுத்தப்படுகிறார்கள், அங்கேதான் தேவ சாயலை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆகவே பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி நோபடி கேன் சே எனக்கு பிரச்சனையே இல்லை என்றும் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்பார்க்காத. யூ கேன் ஃபேஸ் அ ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப் இஃப் யூ ஃபாலோ, இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ கிறிஸ்ட் ட்ரூலி. நீ இயேசுவை உண்மையாக பின்பற்ற வேண்டும், சில பிரச்சனைகளை நீ ஃபேஸ் பண்ணத்தான் வேண்டும். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில அலைமோதத்தான் போது. ஆனால் அந்த பிரச்சனைகள், அந்த வேதனைகள், அந்த உபத்திரவங்கள், அந்த பாடுகள், அந்த நெருக்கடிகள் கிறிஸ்துவுக்குள்ளே நான் தேறுவதற்கு ஒரு படிக்கட்டாக இருக்கணுமே ஒழிய அவைகள் ஒரு தடையாகவும் நம்மை பின்னெழுக்கிறதுக்கும் இருந்தா எப்ப நாம் ஏறுறது? I am crying in my inner being because of somebody who are in the church. Do you know about that? I know what I am saying. ஒரு மூலம் ஏறி ஒன்றரை மூலம் சறுக்கிறது போல இருக்கு. எப்ப தேர்றது? எப்ப வளர்றது? இப்படியே நாம இன்னும் காலம் போக 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 சிறுபிள்ளை போல இருந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு காலம்! ஆண்டவர் வேதனைப்படுகிறாரே, ஆண்டவர் துக்கப்படுகிறார். So you have some responsibility. ஒரு பிள்ளை அது வளர்ந்து வந்து அது வயது வரும்போது அது பொறுப்பை அறிந்து உணர்ந்து அது செயல்படும் போது பெற்றோருக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த பிள்ளை சரீரப்பூர்வமாக வளர்ந்தும் அறிவியல் ரீதியாக வளராம குழந்தை போல் இருந்தால் பெற்றோருக்கு துக்கமாக இருக்கு. என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறோம், கலங்குகள், துக்கப்படுறோம். ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவன் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாகி அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். விசுவாசத்தினால தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டு நீங்களும் நானும் எப்ப தேறப்போர், எப்ப மாறப்போர்? வளர்ந்தவர்களுடைய வாழ்விலே வளர்ந்ததுக்குரிய கிரியைகள் வெளிப்படும். தேர்ந்தவர்களுடைய வாழ்விலே தேர்ந்ததுக்குரிய அறிகுறிகள் தென்படும். ஒருவேளை நமக்கு தென்படாவிட்டாலும் நம்மை பெற்றெடுத்த, நம்மை மீட்டெடுத்த நம்முடைய ஆண்டவர் அவை கவனித்துக் கொண்டே இருக்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார், மறந்தார். சோ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேறணும், மாறணும், திருந்தணும், மற்றவர்களை திருத்தணும், மற்றவர்களை திருத்துற அளவுக்கு நான் நீயும் வாழணும், மற்றவர்களை தேறதுக்கு நீயும் நானும் உதவியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாடு. நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ள போக போறோம். இப்ப படிங்க லூக்கா 14 அதிகாரம். எல்லா இடத்துக்கு லூக்கா எழுதுறது, புக் ஆஃப் லூக், த கோஸ்பல் ஆஃப் லூக். எல்லா இடத்துக்கு 14 அதிகாரம், 16 வசனத்திலிருந்து 24 வசனம் வரை. எல்லா இடத்துக்கு 14 அதிகாரம். ஓபன் யுவர் பைபிள் அண்ட் யுவர் ஹார்ட் ஆல்சோ பிளீஸ், பிகாஸ் திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். டேக் த வேர்ட் இன் யுவர் ஹார்ட், ரிசீவ் த வேர்ட், அக்செப்ட் த வேர்ட். 14 அதிகாரம் லூக்கா சுவிசேஷம், 16 இருந்து 24 வரை. ஒரு உவமையை இயேசு சொன்னாரே, படிங்க பாப்போம். சீக்கிரம் படி.
அவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் ஐந்தேர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவர்களை எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தில் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா.
அழைக்கப்பட்டிருந்த
அந்த மனிதரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார்.
சரி, கவனி, ஆக்சுவலி இந்த உபமையை இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு தான் சொன்னார். அதை நான் சொல்லிடுறேன். இந்த உபமை அடிப்படையாக ஆண்டவர் இயேசு யூதர்களுக்கு தான் சொன்னார். ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்களோ அழைப்பை என்ன செய்தார்களா? அசட்ட பண்ணிட்டாங்க. ஆகவே அழைப்பு இப்ப எங்க போயிருக்குது? புறவினத்தாருக்குள்ள வந்திருக்கு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? ஆபிரஹாமின் சந்ததி யூதர் இஸ்ரவேலர் அழைப்பை என்ன செய்தார்கள்? அசட்டு பண்ணிட்டார்கள். அதனாலே அந்த அழைப்பு இப்பொழுது புறவினத்தாராகிய உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வந்திருக்கிறது. அது மட்டுமில்ல, எஜமா என்ன சொல்ல தெரியுமா? புறப்பட்டு போய் வேலியறிய சந்தி வழிய தெருவழிய நிக்கிற எல்லாரும் கூட்டிடுவா, வருந்து சாலைக்கு அழைத்துடுவா அப்படின்னு சொல்ல ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. ஆபிரகாமின் புத்திரர் அல்லோ ஆண்டவர் அழைப்பை அசட்டை செய்தார். இவரை கவனி, இதை இந்த செய்தியின் தலைப்பு சாட்டு போக்கு சொல்லாது. பதினெட்டாம் வசத்தை பாருங்க. அவர்கள் எல்லோரும் படி,
அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள்.
திரும்ப படி.
அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள்.
திரும்பபடி.
அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள்.
இன்னும் ஒருக்க.
அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள்.
அவர்கள் எல்லோரும் என்ன செய்தாரா? சாட்டு போக்கு சொல்ல தொடங்க. அழைப்பு கம்மிங் ஃப்ரம் த லோர்டு. அழைப்பு பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க, தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க, அழியாத ராஜ்யத்தில் பிரவேசிக்க, நிலையான தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க அழைப்பு வந்தது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் இடிசார்கள், அதை இடிசார்கள் அசட்டு படித்தார். இப்ப என்ன கவனிங்க, மூன்று விதமான சாட்டு போக்கு இங்க இருக்கு. மூன்று விதத்தில், மூன்று வடிவத்தில். பதினெட்டாம் வசனம் சொல்லியிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் சாட்டு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். என்ன சொன்னார்களா? ஒருதன் வாயிலை கொண்டேன், நான் அதை அகத்தியமாய் போய் பார்க்க வேண்டும் கேட்டு மன்னிச்சு கொள்ளுங்க. அழைப்பு வருது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க. ஆனா அவ என்ன சொல்றேன், நான் வயல் ஒன்றை வாங்கியிருக்கிறேன், அதை போய் கொஞ்சம் பார்க்கணும், ஆகவே ஐம் சாரி என்னால் வர முடியாது. இது என்ன? இது சாட்டு போக்கு. உண்மை போல தோணுது, அழைப்பு வருகுது, ஆனால் வராமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? நான் வயல் வாங்கி இருக்கிறேன், நான் அதை பார்க்கணும், ஆகவே நான் வரல. நம்பர் டூ, பத்தொன்பதாம் வருஷத்தை பாருங்க. வேறொருவன் ஐந்து ஏர் மாடு வாங்கியிருக்கிறேன், நான் அதை சோதித்து பார்க்கணும். நான் வாங்கின ஏர் மாடுகள் இருக்கல்லவா, அவைகளை சோதித்து பார்க்கணும். அவைகள் நலமானவைகளா, ஒழுகிறதுக்கு ஏற்றவைகளா, பலமானவைகளா, பிழைக்கிறதுக்கு ஏற்றவைகளா, சோதித்து பார்க்கணும். ஆகவே சாரி, ஐ குட் நாட் கம். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 20 வசனத்தில், வேறொருவன் அவர் பெண்ணை விவாகம் பண்ணினேன், ஆகவே நான் வரக்கூடாது. மூன்று விதமான சாட்டு போக்கு இங்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன? ஒருவன் சொல்றான், நான் வயலை கொண்டேன் ஆகவே வர முடியாது. இன்னொருத்தன் சொல்றான் நான் 5 ஏர் மாடு வாங்கினேன் சோதித்து பார்க்கணும் வரையலாது. இன்னொருத்தன் சொல்றான் நான் ஒரு பொம்பளை விவாகம் பண்ணிருக்கேன் ஆகவும் வர முடியாது. இதெல்லாம் என்ன சாட்டு போக்கு பாருங்க, போக்கு சொல்ல தொடங்கினார். இன்று வரைக்கும் ஆண்டவருடைய அழைப்புக்கு மனித வர்க்கம் சாட்டு போக்கு சொல்லிட்டே இருக்கு. A call from the Lord. ஆண்டவிடத்திலிருந்து அழைப்பு வருகிறது. நாம் மற்றவர்களுக்கு போய் ஆண்டவுடைய நற்செய்தியை சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பல பல காரணங்களை சொல்கிறார்கள், பற்பல காரணங்களை சொல்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு பற்பல காரணங்களை அடுக்குகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க விருப்பம் இல்லாமல் இந்த உலகமே அவளுக்கு பரதீசு போல பரடைஸ் போல தோணுது. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க விருப்பம் இல்லை, பற்பல சாட்டு போக்குகளை சொல்லிட்டு இருக்கிறார்கள். சரி, இது உலகம், இது வெளியிலே. இப்ப வெளியில இருந்து உள்ளே வந்து விட்டவர்களை குறித்து தான் நான் சில காரியங்கள் பேசணும். ஏனென்றால் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளும் பல சாட்டு போக்குகளை அடுக்குகிறார்கள். ஹலோ, நான் சொல்றது அல்ல கபடி, நாம் பேசுறதை தேவ கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் ஆக்சுவலா வேறொரு செய்தி ஆயுதப்படுத்திட்டு இருந்தேன். இங்க சேர்ச்சிக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வரும்போது திடீரென்று இந்த வார்த்தைகள் என் மனசுக்குள்ள வந்தது. ஆகவே நான் அவங்க பேச கவனிங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் சாட்டு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய உள்ளத்தை மிகவும் பாதிக்கிறது என்று நான் உணர்றேன். I feel something in my spirit who are standing before the Lord, dear. Listen to me. சாட்டு போக்கு இது மறைவான ஒரு பாவம், தேவன் விரும்பாத ஒரு காரியம். சாட்டு போக்கு உலக காரியங்களிலே காட்டுகிற உற்சாகம் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே இல்லாமல் இருக்கிறது மிகவும் வேதனையான ஒரு காரியம். ஆண்டவர் துக்கப்படுகிறார். என கருமானவர்களே, இப்ப நன்றாக கவனித்து பாருங்க. உலகத்தில் இருக்கவர்கள் பற்பல காரியங்களை செய்கிறார்கள், நமக்கு அது தெரியாது, நமக்கு புரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி சாட்டு போக்களை சொல்றோம்? நமக்கு தேவன் அளந்து கொடுத்திருக்கிற காலங்கள், நேரங்கள், சமயங்கள், திறமைகள், கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், வசதிகள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் நம்மை அழைத்திருக்கபடியா தான் இங்கே வந்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், தேவ பிள்ளைகளாக நாம் வந்து உட்கார்ந்திருக்கோம். தேவனுக்கு ஆராதனை செய்ய, தேவனுடைய வார்த்தையை கேட்க மட்டுமில்ல, கேட்கிற தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க நாம் இங்கே வந்திருக்கிறோம். தேவனுடைய கண்கள் நம்மை கவனித்து பார்க்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு சாட்டு போக்கு சொல்லக்கூடாது. 5 விதமான காரியங்களை இலகுவான, வெரி சிம்பிளாக 5 காரியங்கள் தேவ பிள்ளைகளாக நாம் சாட்டு போக்கு சொல்லுகிற 5 காரியங்களை நான் உங்களுக்கு முன்னே வைத்து இந்த சாட்டு போக்கில இருந்து நாம விடுதலையாகி பிசாசின் வஞ்சனைகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் தேவன் கொடுத்த சமயங்களையும் நாம இழந்து விடாமல் காலத்தை பிரயோஜனப்படுத்துறவர்களாய் நாட்களை பிரயோஜனப்படுத்துவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தருக்குள்ள நான் உங்களுக்கு அன்பாக புத்தி சொல்றேன். இப்ப கவனிங்க, இப்ப இந்த 18 வசனத்தில் என்ன சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். இப்ப நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. ஹலோ, உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிடாதபடி கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, கொஞ்சம் கவனம் மாறி, கொஞ்சம் தெளிவாய். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சாட்டு போக்கு சொல்லுகிற 5 காரியங்கள். நம்பர் 1, இப்ப என்ன கவனிங்க, இப்ப இங்க இருக்கிற பேர்ல இதை எழுப்பலாம். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க, எத்தனை பேர் ஜபித்தீங்க சொல்லுங்க. என்று சொன்னா எத்தனை கைகள் உயரும் யோசித்து பாரு. மறுபக்கம் ஏன் நீங்க இன்னைக்கு ஜபிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்க பல காரியங்களை அடுக்குவீங்க. இதெல்லாம் நான் இன்று வரைக்கும் கேட்டு 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 கொண்டே இருக்கிற ஒரு காரியம். ஆனா ஒன்று உங்களுக்கு திரும்ப 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 நான் சொல்றேன், ஒருவேளை நான் அல்லது என்ன போன்ற ஊழியர்கள் இப்படியான கேள்விகளை உங்களிடத்தில் கேட்கும் போது அவர்களுக்கு பல காரணங்களை அடுக்கலாம். தெளிவாக சொன்னால் பல சாட்டு போக்குகளை சொல்லலாம். ஏன் இன்றைக்கு நான் செபிக்கல அதற்கு பல காரணங்களை நாம் அடுக்குவோம். ஏன் இன்றைக்கு மன்றாடல், ஏன் இன்றைக்கு ஜெபிக்கல, பல சாட்டுப்போக்கள். நான் உங்களோட நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, எத்தனை நாட்கள் நாம ஜெபிக்காம விட்டுருக்கிறோம், அந்த ஜெபம் பண்ணாமல் விடுறதுக்கு எத்தனை சாட்டுப்போக்கள் நாம சொல்லியிருக்க கூட, மனம் திறந்து சொல்லு. சில நேரத்தில் நமக்குள்ளே ஒரு போராட்டம், நீ இன்னைக்கு ஜெபிக்கல ஜெபிக்கல ஜெபிக்கல. நம்முடைய மனசாட்சியை நாம சரிப்படுத்துறதுக்கே, நம்ம மனசாட்சிக்கே பல சாட்டுப்போக்களை அடுக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு ஜெபிக்கல, ஐ ஆம் சோ டயர்ட், சிக்ஸ் டேஸ் ஐ ஆம் ஒர்க்கிங் பாடிலி அண்ட் பிசிக்கலி, ஐ ஆம் சோ டயர்ட், அதனால என்னால ஜெபிக்கல. இன்றைக்கு தான் நான் பெட்டில நீட்டி நிமிந்து படுத்திருந்துட்டு எழும்பி சாப்பிட்டுட்டு நான் ஆராதனைக்கு வாரேன், அதனால என்னால ஜெபிக்க முடியல, ஐ ஆம் சோ டயர்ட், என்னால ஜெபிக்க முடியல. இன்னும் சிலரை கேளுங்க, ஏன் நீங்க இன்றைக்கு ஜெபிக்கல? பற்பல அலுவல்கள், ஐ ஆம் சோ பிஸி, நான் அலுவல்கள் நிறைந்த காரணத்தினால் இன்றைக்கு என்னாலே ஜெபிக்க முடியல. இப்ப நாம எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்? உலக அலுவல்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோம், முன்னுரிமை கொடுக்கிறோம். சாட்டுப்போக்குகளை சொல்லிட்டே இருக்கிறோம், ஜெபிக்காம இருக்கு. சொல்லட்டுமா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற இந்த சோர்வுக்கு, இந்த வனாந்தர நிலைமைக்கும் இந்த வறண்ட நிலைமைக்கும் அடிப்படை காரணமே நம்முடைய வாழ்வில் ஒழுங்கான ஒரு கிரமமான ஜெபம் இல்லாதே காரணம். ஜெபிக்கிறவன் அவன் ஜெயிக்கிறவனாக இருப்பார், ஜெபிக்கிறவன் பிரச்சனைகளை ஊடுருவி செல்றவன் அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கவும் உருவ நடந்து அதையும் நீரூட்டாக்கி தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வார். ஏன் இந்த சோர்வு, ஏன் இந்த குளிர்ந்த நிலைமை? இது சிலபடத்தில் ஏன் சிஸ்டர் பிரதர் இன்னைக்கு ஜெபிக்கல? என்ன செய்யற பாஸ்டர், ஒரே பிரச்சனையா இருக்கு, என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையா இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை, எங்க பிரச்சனை? குடும்பத்தில் பிரச்சனை, உள்ள பிரச்சனை. ஆகவே இன்றைக்கு நாளை ஜெபிக்க முடியாம போயிடுது. இது சில பேர் கேளுங்க, ஏன் இன்னைக்கு ஜெபிக்கல? என்ன செய்யற பாஸ்டர், எனக்கு நான் ஜெபிக்கிறதுக்கு போனேன், திடீர்னு ஒரு டெலிபோன் கால் வந்தது, வீட்டை இருந்து அம்மா எடுத்துட்டாங்க, அவங்களோட கதைச்சிட்டு அப்பா எடுத்துட்டாங்க கதைச்சிட்டு, சங்கச்சி எடுத்துட்டாங்க, தம்பி எடுத்துட்டாங்க, அங்கிருந்து இங்க இந்த கால் ஃபார் அ லாங் டிஸ்டன்ஸ் ஐ வாஸ் அட்டெண்டிங் த கால், தட்ஸ் வை ஐ குட் நாட் ப்ரே டுடே, ஐ ஆம் சோ சாரி லார்ட். எதற்கு ஜெபம் பண்ணாமல் இருந்தது? நீங்க இப்ப உங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, ஏன் நீ இன்றைக்கு ஜெபிக்கல? அது உனக்கு தெரியும், தேவன் அறிவார். அதான் நான் பேசுறேன், அவர் என்ன பேச சொன்னார் பேசுறேன். எப்ப நீ ஒழுங்கா ஜெபிக்க போற, அப்பொழுது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீ தேறுவாய், மற்றவர்களை தேற்றுவாய், அப்பொழுதுதான் நீ வளருவாய், அப்பொழுதுதான் மற்றவர்களை வளர உதவி செய்வாய். ஆனா காலம் போகுது, வருஷம் போகுது, இன்று வரைக்கும் அந்த 15 நிமிஷ ஜபம் தான், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே. 15 நிமிஷம் எப்படி ஜபிக்கிறோம்? எஸ் பாஸ்டர், எஸ் பிரதர், ஜபிக்கிறோம். அன்று தொட்டு இன்று வரைக்கும் 15 நிமிஷம், வளர்ச்சியே கிடையாது, மாற்றமே கிடையாது. அந்த 15 நிமிஷம் தான் ஆண்டவரே உமக்கு 24 hours 24 மணி நேரம் எனக்கு தந்திரிக்கை சோத்திரம், ஆனா உமக்கு 15 நிமிஷம் தான் கொடுப்பேன், அதுக்கு மேல கட்டுறாதீங்க. Because I am so busy, I don't have enough time to seek the kingdom of God, I don't have enough time to pray. நீ தான் வாட பிட்டி யோசிச்சுப்பா. மனுஷன் அலுவல்கள் நிறைந்தவனாக காணப்படுறான். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சாகும் வரைக்கும் அலுவல்கள் ஓய்வதில்லை. இன்றைக்கு ஒரு அலுவலை முடிச்சா அடுத்து வருது இன்னொரு அலுவல், அது தொடர்ந்துட்டே வந்து நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் அலுவல்கள் உடைய வாழ்விலை இருக்கத்தான் போகுது. ஆனால் நீ எந்த அலுவலுக்கும் முதலிடம் கொடுக்க போறாய் அதுதான் உன்னை பொறுத்தது. இதை நாம் ஜெபிக்காமல் இருக்கிறதுக்கு, தேவ சமூகத்திலே உட்காராமல் இருக்கிறதுக்கு, நாம பற்பல சாட்டுப்போக்களை சொல்லிக்கொண்டு எதுவரைக்கும் நாம் இப்படி இருக்க போறோம்? நாட்கள் போகுது, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஓ, நீங்க ரட்சிக்கப்பட்ட, எஸ், நான் ரட்சிக்கப்பட்ட 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வருஷங்களை அடுக்கிறோம். ஆனா சாதிச்சது என்ன? சாதிச்சது என்ன? உன்னை ஏசி ரட்சித்து 20 வருஷம் நடத்தி இருக்கிறாரே, விளைவு என்ன, பலன் என்ன? 20 வருஷம் ஏசப்பா தோத்திரம் என்று பாட்டு பாடிக்கொண்டு சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு கதை விட முடியுமா? கணக்கு விட முடியுமா? நாம் நம்முடைய வாழ்வில் செபிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன தடைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், யோசிச்சு பாரு. எதுவரைக்கும் எதுவரைக்கும் இப்படி சாட்டு போக்கு சொல்றேன். அவங்க உங்களுக்கு அன்பா நான் சொல்றேன், தயவு செய்து தேவ சமூகத்திலே உட்கார, ஆண்டவரை நோக்கி பார்த்து தேவோட முகத்தை பார்க்கறதுக்கு எடுக்கிற இந்த ஜெப நேரங்களை களவெடுக்காது. ஜெபிக்காமல் இருக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு ஒரு சாட்டு போக்கு சொல்லிட்டே இருக்காது. முழங்கால்களை முடகுங்க, சோர்வுகளை விடுங்க, சோம்பறித்தனங்களை விடுங்க, வெட்டுகளை விட்டு எழும்புங்க, அலுவல்களை குறையுங்க, அங்கலாய்ப்புகளை குறைவுங்க, டெலிபோன் கோல்களை குறையுங்க, அந்த இந்த கண்டிச்சுகளை குறையுங்க. நீதான் இம்பார்டன்ட் திங் இன் யுவர் லைஃப். அவதான் பிரச்சனை அடிக்குது. சொன்ன கேளுங்க, if we want to prophesy, I can give the proposal, no problem. Adike podu puyal, hello, football kel adike podu puyal. Agave naan ippozhudhe unakku solren, olungaga kaala mudaki deva samuthile jabikkiradhukku unna oppu kodudhu. Idha nee kekavuta, idha nee neglect panna adikkira puyalla endha pakkam nee saaya poriyu theriyadhu. ஆகவே இனியும் காலப்போ காலங்களை கடத்தாமல், இனியும் சாட்டு போக்கு சொல்லாமல், தயவு செய்து சின்சியராக ஒரு சிறுவிளை போல, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நான் திரும்பி பார்க்கிறேன், எத்தனையோ நாட்கள் என்னை சேர்த்துதான், எத்தனையோ நாட்கள் ஜெபிக்கிறதுக்கு எத்தனையோ சாட்டு போக்களை சொல்லியிருக்கிறேன், என் மனசாட்சியே பல சாட்டு போக்களை சொல்லி சமாளித்திருக்கிறேன். கர்த்தாவே, நீர் அதை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன், இன்றைக்கு நீ உங்களுடைய வார்த்தை எனக்கு அனுப்பியிருக்கிறீர், இனிமேலும் நான் ஜபிக்கிறதுக்கு சாட்டு போக்குகளை அடுக்காமல், உம்மை துக்கப்படுத்தாமல், வேதனைகளிலே மூழாமல், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், என்னை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும் சொல்லி உன்னை நீ ஒப்புக் கொடுப்பியா? அல்லது இப்படியோ இப்படியே நீ காலத்தை நீட்டிக்கொண்டு போற, ஜபிக்கிறதுக்கு ஆண்டவரே அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படி சொல்லி காலங்களை தாத்திட்டு இருக்க போற கேளுங்க. ஜெபம் வேண்டா என்ன? நாம் தேவனோடு உறவாடுறதில்ல. இந்த நேரத்தை கலவுடிக்கிறதுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கல. இதை கேளுங்க, அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க, அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை படியுங்க, அனுதினமும் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுங்க, அனுதினமும் பாவத்துக்கு விலக்கி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுதான் அனுதினமும் நாம் தேவனோடு நடக்கிற வாழ்வு, இதுதான் நாம் அன்றாடம் தேவனோடு வாழ்கிற வாழ்வு. என்ன கேளுங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நாம் இயேசுவோடு வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வர வேண்டுமே. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை தேடி நீ வரணும். The Lord is waiting for you. ஆண்டவர் உனக்காக காத்துதே இருக்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும். ஒரு நினைக்கிற ஒரு நாலஞ்சு நாட்கள் இருக்கும். அதிகாலை சின்சியரா சொல்றேன், என் காலை வந்து ஒரு ஆள் தட்டி தட்டுது, நான் வடிவம் உணர்றேன், நல்ல வடிவம் உணர்றேன். ஒரு ஆள் வந்து தட்டுறது போல இருக்க, நான் திடீர்னு பெட்ஷீட் எடுத்து எரிஞ்சிட்டு ஒரு வழித்தாம தட்டாளாக்கும் பிள்ளைகளுக்கு பார்த்தேன், ஒருத்தர் காணும். உண்மையா சொல்றேன், அவர் சொல்லுது ஒருத்தரும் இல்லை, படு பேசா. இப்ப 4.5 நேரம் கிட்டத்தட்ட படு பேசா. இந்த ஏழு வாழ்க்கையில் சிறப்பானதை உச்சிதமானது தேவனுக்கு கொடுக்க மறவாதே. ஏனென்றால் தேவன் தன் சொந்த குமாரனை உனக்காக எனக்காக கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமுண்டா. எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறதுக்கு சாட்டு போக்கு சொல்லாத. எதுவரைக்கும் நீ சொல்லிக் கொண்டிருக்க போற, ஏன் நீ இன்றைக்கு ஜெபிக்கிறேன் சொல்லி ஆண்டவனிடத்தில் கேட்டா நீ சாட்டு போக்கு சொல்ல போற. இங்க பாருங்க, ஆண்டவர் அழைத்தாரு, ஆனால் அவர்களோ சாட்டு போக்கு சொல்ல தருகிறார்கள். முடிவில் என்ன நடந்தது என்பது நாம் அறிவோம். என கருமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தரிசிக்கணும். எனக்கு கவனிங்க, தூங்காது. எனக்கு கவனிங்க, ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டோட வேதத்தை படிக்கணும், ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை அறியணும். ஆண்டவரே நான் என்ன செய்ய ப்ரே பண்ணும் அடிப்படையாக ஜபம். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணு. அப்பொழுது தேவன் தன்னை சித்தத்துடன் நடத்துவார். வலது புறமோ இடது புறமோ சாயாத, உன்னை சாய்க்கிறதுக்கு பல வழிகளை சத்துரு வைக்கிறான், கண்ணுகளை பிசாசு வைக்கிறான். நீயோ அதை அறியாதவன் போல இருந்து சிக்கிக்கொள்ளாத, ஜாக்கிரதாரு. நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள், நீ அழைக்கப்பட்ட அழைப்பை பார்த்துக்கொள், உன் அபிஷேகத்தை காத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் வேதத்தை படியுங்க, ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை அறியுங்க, ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு விலக்கி உங்களை பாதுகாது. இதுதான் தேவனோடு நாம் அனுதினமும் நடக்கிற வாழ். நோவா தேவனோடு நடந்தான். நான் அதை சிந்திச்சு பார்க்கிறேன். உலகம் முழுவதும் பாவத்துல பொருளுது ஐயா, உலகம் முழுவதும் பாவத்துல புரளுது, உலகம் முழுவதும் தேவனை விட்டு பிரிந்து வாழுது, உலகம் முழுவதும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருக்குது. ஆனா ஒரு மனிதன், ஒரு மனிதன், ஒரு மனிதன் நோவாவோ அனுதினமும் தேவனோடு நடந்தான் எழுதப்பட்டது. ஆகவேதான் அவனுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. உலகத்திலே ஏற்பட்ட மாபெரும் அழிவில் இருந்து அந்த மனுஷனையும் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினாரே காரணம் என, அவன் அனுதினமும் தேவனோடு வாழ்கிறவனாக இருந்தார், அனுதினமும் தேவனோடு நடக்கிறவனாக இருந்தார். அது மட்டுமல்ல, ஏனோக் தேவனோடு நடந்தான். தேவனோடு நடந்தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன கருமானவர்களே, தேவனோடு நடந்து 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 மரணத்துக்கே டிமிக்கு கொடுத்து போயிட்டா பாரு. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் தேவனோடு நடந்திருக்க. ஒருவேளை நமக்கு எத்தனை வருஷம் வாழ போறோம், சரி நீங்க ஒரு 100 வருஷம் வாழுங்க, நீடூழி வாழ்க, தோத்திரம் வாழுங்க. 100 வருஷம் வாழ்ந்தாலும் இன்னைக்கு உனக்கு இருக்கிற அதே பிரச்சனை அவனுக்கு இருந்திருக்கு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து குமாரன் குமார்த்திகளும் பெற்றிருக்கிறான். இது எப்படி இருக்கு? நான் ஒரு நாள் அதை வாசித்து அச்சா, இன்னைக்கு ஏன் ஜெபிக்கல, பிள்ளைகளால பிரச்சனை பாஸ்டர் ஜெபிக்கல. உண்மைதான், கொடுப்பு பண்றால் பல நேரங்கள் அதிகம் தேவை, பல காரியங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நமக்கு ஏனோக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து தேவனோடு நடந்து கொண்டு குமாரனு குமாரத்திகளை பெற்றான். அர்த்தம் என்ன? குடும்ப வாழ்வு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு, தேவனோடு வாழ்றதுக்கு, அனுதினம் தேவன் நடக்கிறதுக்கு ஒரு தடையா இருக்கல. பிள்ளைகள் அவனுக்கு தேவனை தேடுவதற்கு ஒரு தடையா இருக்கல. பிள்ளைகள் ஆண்டவிட பணியை சேர்ந்து கொண்டு தடையாக இருக்கையில் அனுதினம் தேவனோடு சந்தித்திருக்கிறார், தேவனோடு வாழ்ந்திருக்கிறார், நீதியை பிரசங்கித்திருக்கிறார், உலகத்தை எச்சரித்திருக்கிறார். அனுதினமும் தேவனோடு நடந்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு வருஷம் இல்ல, ரெண்டு வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள். கேன் யூ இமேஜின் தட்? இன்றைக்கு இருக்கிற பிசாசு அண்டைக்கும் இருந்திருக்கான், இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை அவனுக்கும் இருந்திருக்கு, இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிள்ளைகள் குடும்ப பொறுப்பு அவனுக்கும் இருந்திருக்குது. ஆனா நாம என்ன செய்யறோம்? சாட்டு போக்கு சொல்லுகிறோம். கேட்காத பிரசங்களா, பார்க்காத ஊழியக்காரர்களா? ஒரு சொல்றேன் கேளுங்க, இத்தலைமுறை போல இனி ஒரு தலைமுறை தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பாக்கியம் கிடையவே கிடையாது. சொல்றேன் கேளுங்க, ராத்திரி நான் என் மனதில் தேவ போன்ற ஒரு காரியத்தை சொல்றேன் கேளுங்க, என்ன கேளுங்க, இனிமேல் வரும் நாட்களிலே இந்த உலகத்திலே பூமி அதிர்ச்சிகளும் இயற்கை அழிவுகளும் அதிகரித்துக் கொண்டே போகும், அதிகரித்துக் கொண்டே போகும். பஞ்சங்கள், பட்டினிகள், உள்நாட்டு கலவரங்கள், குழப்பங்கள் பெருகிக்கொண்டே போகும். பெருகிக்கொண்டே போ. இதனால் ஜனங்களுக்குள் ஒரு பெரிய சோர்வு ஏற்படும். அதே நேரத்தில் மறுபக்கத்தில் பாபமும் பெருகிக்கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் தேவனுடைய கரமும் வரும் நாட்களிலே வல்லமையாக வெளிப்படுத்தான் போகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான ஜனமே, ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? ஏன் நான் இதை சொல்லணும்? நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை விரோதனப்படுது. எனக்கு ஆண்டவர் என் மனதை போற எல்லாத்தையும் நான் கொட்டுறது இல்லை, அதை தேவனது மாத்திரம் சொல்றேன். கவனிங்க, நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி நீ நினைக்கிறபடி இந்த உலகம் இருக்க போறதும் இல்லை, நீ இருக்கிறது போல உன் தலைமுறைக்கு இருக்க போறதும் இல்லை. ஆகவே தேவனுக்கு பயந்து ஆண்டவனுக்கு கிருபையாக கொடுத்திருக்க காலங்களை பயன்படுத்து. Those are the last days. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி என்ன ஆவிக்குரிய பிரகாரமாக இனி என்ன நடக்க போகுது? இனி நடக்க போற மாபெரும் சம்பவம் என்ன? சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறதா? சபை எடுத்துக் கொள்ளப்பட போகுது. இனி நடக்க போற ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்க போற காரியம் என்ன? சபை எடுத்துக் கொள்ளப்பட போகுது. சபை எடுத்துக் கொள்ளப்பட்டால் தான் இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவார். உனக்கு தெரியுமா? எசனைக்கு வாசிக்கணும் இல்லையா? அவன் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு ஒன்று தடைசு கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? சபை. அந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சபை. சபை, கிறிஸ்துவின் சபை. ஐ டெல் யூ பீப்பிள், ஆண்டவருடைய சபை இந்த உலகத்தில், அதர்சனமான தேவனுடைய சபை இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்படவே முடியாது. யூ நோ வை? ஆவியானவர் சபைகளில் இருந்து கிரியை செய்கிறார். அப்ப சபை எடுத்துக் கொள்ளப்படும் போது ஆவியானவரும் சபையோடு போற. ஏனால் பரிசுத்தாமன சபைகள் என்ன செய்யறாரு? கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டு போவரை பண்ணி கொண்டிருக்காரு, பிரிந்தா பண்ணி கொண்டிருக்கிறாரு. இப்ப வேலை முடிஞ்சது சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடுதான் வருவாங்க வெளியில அந்த கிறிஸ்து. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, இதை நான் அழுத்தி சொல்ல மாட்டேன், ஆனா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ், ஐ டெல் யூ பீப்புள், அந்த கிறிஸ்து இந்த EU-க்குள்ள இருந்தா ஒளிப்படுவாங்க. நீங்களுக்கு லாங் லைஃப் இருந்தால் நீங்க இதை பார்க்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். ஏன் தெரியுமா? அந்த கிறிஸ்துவ காலத்திலே சபை இந்த பூமியில இருக்காது. ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். சபை எடுத்துக் கொள்ளப்படும். அந்த கிறிஸ்து வெளிப்படுவார். இப்பொழுதே அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு இந்த உலகம், இந்த உலக தலைவர்களுடைய கூட்டு என்ன? செய்திகளை பார்க்கிறவங்களுக்கு சொல்ற கேளுங்க, இந்த உலக தலைவர்களுடைய கூட்டுகள் என்ன? ஒன் வேர்ல்ட், ஒரு உலகம், ஒரு அரசாங்கம், ஒன் பாஸ்போர்ட், ஒன் கரன்சி. ஏன் தெரியுமா? இன்றைக்கு தேசங்களிலே ஏற்பட்டிருக்கிற பொருளாதார சீரழிவுகளை சரி செய்ய முடியாமல் இருக்குது. இட் இஸ் இம்பாசிபிள் சார். நான் சொல்றேன் கேளுங்க, இன்றைக்கு இந்த உலகத்தில் அறிவு விஞ்ஞானமும் வளர்ந்தாலும் பெருகினாலும் இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்க உலக நாடுகளிலே பெருகிக் கொண்டிருக்க பொருளாதார சீரழிவுகளை சீர்படுத்தவே முடியாது. ஆனா அந்த கிறிஸ்து வந்துதான் இந்த பொருளாதார சீரழிவுகளை சீர்படுத்துவார். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்கிறது. என்ன கவனிங்க, சபை இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த கிறிஸ்து வெளிப்பட முடியாது. இன்னும் ஒரு காரியம் சொல்றவங்களுக்கு நான் ஒரு புத்தகத்தில் வாசித்து கவனிங்க. இந்த உலக பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாட்டில் இன்னொரு நாடு யுத்தம் பண்ணுவதுமாக இருந்தா முதலாவது அந்த நாடு தன்னுடைய தூதுவர்களை விட்டுறவள். ஹலோ, ஒரு நாடு இன்னொரு நாட்டில் யுத்தம் பண்ணுவதுமாக இருந்தால் முதலாவது தன்னுடைய தூது தன்னுடைய தூதர்களை அந்த தேசத்திலிருந்து திருப்பி அழைக்கும். தென் ராஜதந்திர உறவுகளை முறிக்கும். அதுக்கு பிற்பாடு தான் யுத்தம். ஏனென்றால் தன்னுடைய டிப்ளோமேட்ஸ், தன்னுடைய அம்பாசிடர், தன்னுடைய தூதுவர்களை அந்த தேசத்தில் வச்சுக்கொண்டு அந்த தேசத்தை தன்னுடைய வேலையாட்கள் தன்னுடைய தூதுவர்களையே அந்த தேசம் அழிக்காது. இப்ப நான் பொலிட்டிக்கல் பேசுறேன் இல்ல, இப்ப என்ன கவனிங்க, இதை போல எக்ஸாக்ட்லி லைக் தட், இதை போலதான் தேவாதி தேவன் தன்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை இந்த பூமியில வைத்துக் கொண்டு அந்த கிறிஸ்துடைய ஆளுக்கு இடம் கொடுக்க மாட்டார். அப்ப அந்த கிறிஸ்துடைய கையில இந்த உலகம் வரவதுக்கு முதல்ல தேவாதி தேவன் தன்னுடைய பிள்ளைகளை இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்வார். அதற்கு பின்பாடு அந்த கிறிஸ்து தன்னை ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பார். ஆகவே என்ன கேட்கிற ஜனமே, நாட்கள் கொடியதாக இருக்கபடியால் ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாரு, மண்டாடுறதுக்கு ஜாக்கிரதையாரு, ஜெபிக்கிறதுக்கு சாட்டு போக சொல்லாத. உன் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியும், உன் ஜீவத்தில் இருக்க குழப்பங்கள், உன் குடும்பத்தில் இருக்க குழப்பங்கள் சீரழிவுகளுக்கு காரணம் இத்தேவனோட சரியான உறவு உனக்கு இல்லை. ஆகவேதான் இத்தனை சீரழிவுகள், எதிர்காலத்தில் இவைகள் பெருகாதபடி நான் இப்பொழுதே உனக்கு சொல்றேன், முழங்கால் போட்டு அனுதினமும் தேவன முகத்தை தேடி, இயேசுவே நீர் என் ஆண்டவர், உம்மாலே எனக்கு ஜெயம் உண்டு, உம்மாலே எனக்கு விடுதலை உண்டு, உம்மாலே எனக்கு வாழ்வு உண்டு, உம்மாலே என் குடும்பம் பாதுகாக்கப்படும், இயேசுவே நீதான் எனக்கு வழி, சத்தை கூப்பிடு, நீ தான் உதவிடே, and pray earnestly. That is the golden hours in your life. இயேசு எவ்வளவு வெளு அதிகம் சாப்பிடறதுக்கே நேரம் இல்லாமல் இருந்தார் என்று பைபிள் சொல்லு சில இடங்களில் தெரியுமா? ஹலோ, சாப்பிட கூட அவருக்கு சமயம் இல்லாத இருந்த சொல்லி பைபிள் வாசிக்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, எங்கேயாவது இயேசுக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை சொல்லி வாசிருக்கீங்க? நாம் யாரை பின்பற்ற போறோம்? இயேசுவை பின்பற்றி வந்த அப்போஸ்தலர் அப்படியே அவர்களும் ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவனாக. ஆனா நாமோ இன்றைய நவீன கிறிஸ்தவ கேட்டு பாருங்க, ஜெபிக்கணும் கொட்டாய்வு. இன்றைக்கு உபவாச கூட்டங்கள் ஆக்களுக்கான மூன்றில் ஒரு பகுதி கூட உபவாசம் கொடுக்க வரையில. நான் கேட்ட நீங்க காரணங்கள் அடுக்குவீங்க, அடுக்கிட்டே இருங்க, ஒரு நாள் வரும், யூ வில் ஸ்டாண்ட் பிஃபோர் தி லார்ட். அப்போ என்ன சாட்டிக்கு போய் சொல்லுது, ஐ ஆம் கிரைங் இன் மை நபி பிஃபோர் தி லார்ட. ஆண்டவர் எப்பொழுது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. அப்போ சொன்னேன், அலுவல்கள் சாகும் வரைக்கும் முடிய போறது, அலைகள் ஓய்ந்தாலும் அலுவல்கள் ஓய போறது, ஒன்று போனால் இன்னொன்று வந்துட்டே இருக்கு. பட் வீ டோன்ட் ஹேவ் டைம். ஏன் இருக்கு வரல கேளுங்க, இந்த கேள்வியை இன்று வரைக்கும் நான் சில இடம் கேட்டே இருக்கிறேன், அவர்களும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பார். ஐ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, தட்ஸ் வை ஐ ஆஸ்க் யூ. யூ கேன் சே எனிதிங், பட் இட் இஸ் அப் டு யூ. But you will stand before the Lord one day. ஆதி திருச்சபரை நான் பார்க்கிறேன், அடிக்கடி கூடி 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 பிரச்சனையா ஜபிப்பார், ஊழியத்துக்கு தடையா ஜபிப்பார், அடிக்கடி அடிக்கடி கூடி 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 ஜபிப்பார். அவர் கூடி கூடி கதைக்கணும், காலத்தை வீணடிக்கணும், நேரத்தை முறையப்படுத்தணும், கூடி கூடி ஜபித்தார். அந்த ஆவி நம்மையும் பற்றி, சிஸ்டர் பிரதர் ஹலோ, I tell you people with a humble heart, I tell you again and again, ஜெபிக்கிறதுக்கு சாட்டு போக்கு சொல்லாத, உன் தேவனுடைய முகத்தை பாராமல் இருக்காதே. ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை தரிசி, ஆண்டவரே இந்த உலகத்தில் எதை செய்தாலும் என்னத்தை செய்தாலும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற திருப்தி எனக்கு வேற ஒன்றும் இல்லப்பா சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. வாழ்வு ஒன்று வாழ்வது உமக்கு வேற அந்த விருப்பம் வேண்டும் வேண்டாம், பரிசுத்தரே பரிசுத்த பரந்தமும் நாமும் வாழ்வன் நம்முடைய ஆவியில பட்டியது, பலிபிடத்தில் அக்னி எப்பொழுது பட்டியது, ஆனால் போன்ற பலிபிடம் ஆவியெல்லாம் குளிர்ந்து போய் கிடைக்குது. ஏனென்றால் ஒழுங்காக ஜெபிக்கிறது இல்லை, ஒழுங்காக மண்டாடுறது இல்லை, ஒழுங்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது இல்லை. இந்த வரைக்கும் சாட்டு போக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், அடிக்கிட்டே இருக்கிறோம், எப்பொழுது தேற போறோம், எப்பொழுது மாறப்போ, எப்பொழுது வளரப்போ? உலக வேலையில் இருக்கிற ஒழுங்கு கிரமம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் இல்லையே. என்னைய வேதனை, கருபர தேவ ஜனமே, செபிக்கிறதுக்கு சாண்ட புக்கு சொன்னார், தேவனை துக்கப்படுத்தார். டேக் அ டைம் டு ப்ரே, ஆண்டவரை பார்த்து பேசு. ஆண்டவரே உம்முடைய பிரச்சனை இல்லாட்டா எனக்கு மானானது நீர் உடைகளை வாஞ்சித்து கதறது போ, என் ஆத்துமா உம நோக்கி வாஞ்சித்து, உம் சம்பந்தம் எனக்கு வேணும் ஆண்டவர், வேற ஒன்று இந்த உலகத்தை திருப்திப்படுத்த சேசம் வேண். ஆண்டவரோடு அளவலாகும் உலாவும் பேசு, ஜெபம் பண்ணு, மன்றாடு, அதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். பரலோகத்தில் நீ போய் ஜெபிக்க தேவையில்லை, அங்கே ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பூமியில நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் தான் நீ ஜெபிக்க போற, கொஞ்ச காலம் தான் நீ மண்டாட போறேன். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஜெபம் பண்றதுக்கு சாட்டு போக்கு சொல்லாது. நம்பர் டூ, நன்மை செய்யறதுக்கு சாட்டு போக்கு சொல்லாது. இதை குறித்து விவராக பேசலாம், எனக்கு நேரம் போதாது. வட்ட பைபிள் சேஸ், நன்மை செய்யறதிலே சோர்ந்து போகாதிருங்கள் அப்படின்னு. அப்படி அப்போ சில 10:37 நசரனா இயேசு தேவன் பரிசுத்தாவினாலும் வந்த மேல அபிஷேகம் பண்ணார். படி அப்போ சிலர் 10:37 இல்லையா, நசரனாக இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ண, தேவன் அவரோட கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குறவராகவும் என்ன செய்தார், சுத்தி தெரிந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து. இருக்கா? 38 இருக்கா? படி,
நசரேனா இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில்
அகப்பட்ட குறிச்சு அப்போஸ்தலனாகிய பேதுரு கொன்னலி வீட்டுல பேசுறார், பிரசங்கம் பண்ற புறவினத்தாருக்கு முதல் தடவையாக. அங்கே புறவினத்தாருல முதல் ரசிக்கப்பட்டது மிஸ்டர் கொன்னலியும் அந்த வீட்டில் இருந்தவர். என்ன கவனிங்க, இப்ப இயேசு கிறிஸ்துடைய லைஃப் வாழ்க்கை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு கொன்னலியும் வீட்டிலே புறவினத்தாருக்கு பேசும்போது என்ன சொன்ன தெரியுமா, நசரேனாக தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாராம். அந்த அபிஷேகம் அவர் மேலே இருந்தது. அவர் என்ன செய்தாராம், நன்மை செய்கிறவராக சுத்தி தெரிந்திருக்கிறார். எப்படி அப்ப நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நன்மை செய்கிறவராக சுத்தி தெரிந்தவர். அவர்தான் நேற்று 13:8 நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். ஹலோ, நீங்களும் நானும் தான் காலத்துக்கு காலம் மாறுறோம், நேரத்துக்கு நேரம் மாறுறோம். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசுவோ நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். அவர் மாமிசத்திலே இருக்கும் போது நன்மை செய்வதாக சுட்டி திருந்தார். அதே இயேசு இன்றைக்கும் 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 நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, நீயும் நானும் எப்படி இருக்கணும், நன்மை செய்வதாக இருக்கணும். சொல்லுது ரோமர் 12 கடைசி வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாது. இப்ப என்ன கவனிங்க, தீமை செய்யறதுக்கு ஒரு போதனை தேவையில்லை. ஹலோ, மற்றவர்களுக்கு தீமை செய்யறதுக்கு தீங்கு செய்யறதுக்கு உனக்கு ஒரு போதனை தேவையில்லை. அது இயற்கையாவே நமக்குள்ள இருக்குது. மற்றவர்களுக்கு தீமை செய்யறதுக்கும் தீங்கு பேசுறதுக்கும் இயற்கையாவே நமக்கு தெரியும். அதுக்கு நமக்கு ஒருவரும் போய், ஆனால் நன்மை செய்வதற்கு நமக்கு என்ன தேவையா இருக்குது, போதனை தேவையா இருக்குது. ஆக நான் அப்போதை சொன்னேன், இப்பயும் சொல்றேன், என்ன அடிப்படை நாம நன்மை செய்ய போறோம், தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே நன்மை செய்வாயா இருந்தால். இப்ப என்ன கவனிங்க, நீ நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்கணுமா இருந்தால் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் ஆதாரத்தில் நன்மை செய், அப்பொழுது நீ சாகும் வரைக்கும் நன்மை செய்து கொண்டே இருப்பாய். எவ்வளவு காலத்துக்கு நன்மை செய்ய, இப்படியே நான் எவ்வளவு காலத்துக்கு செஞ்சு கொண்டிருக்கிறது, போதும், இட் இஸ் எனஃப். பலருக்குள்ள என்ன இருக்குது, நான் அவர்களுக்கு நன்மை செய்தது இவர்களுக்கு நன்மை செய்தது போதும், போதும் கத்தாவே போதும். அங்காலே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ள சொல்லிடாதீங்க, ஸ்தோத்திரம் பேட நீ செய்ய வேண்டிய கணக்கு இருக்கு. இப்ப என்ன கவனிங்க, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க. இப்ப நாம தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில நன்மை செய்வமாக இருந்தால் சோர்ந்து போக மாட்டோம், மற்றபடி நாம நன்மை செய்தால் சோர்ந்து போவோம். ஏன் தெரியுமா, இப்ப என்ன கவனிங்க, பொதுவாக நாம யாருக்கு நன்மை செய்வோம் தெரியுமா, நமக்கு யாரு நன்மை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் நன்மை செய்யும். யாரு நமக்கு யாராவது நன்மை செஞ்சா, நாம எங்க ஊர் பக்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அற்றம் கொண்டு வைப்பாங்க. அற்றம் அவன் கொடுத்தா இவன் திருப்பி கொடுத்தான். இப்ப நான் வந்து கேட்கிறேன், நாம உள்ள வந்த பிற்பாடும் அவன் கொடுக்கிறாரு, நானும் திருப்பி கொடுக்கிறேன். இந்த அடிப்படையில நாம நன்மை செஞ்சா ஒருவன் கொடுக்க நிறுத்தினா நாம நிச்சயம் கொடுக்க நாம நிறுத்துறதா, மற்றவர்கள் நமக்கு நன்மை செய்து நிறுத்தினா நாம நன்மை செய்து நிறுத்துறதா? அப்ப நம்முடைய நம்முடைய சொந்த மாமிசத்தின் அடிப்படையில் நாம இயங்குறோமா அல்லது தேவோட வார்த்தையின் அடிப்படையில் நாம இயங்குறோமா? இன்னும் பேதருடைய நிருபத்தை நாம் வாசிக்கிறோம், நன்மை செய்து பால் அனுபவித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இப்ப நம்மள எத்தனை பேர் நன்மை செய்து பால் அனுபவிச்சிருக்கும்? நன்மை செஞ்சாத்தாரே பால் அனுபவிச்சு. நான் இவருக்கு நன்மை செஞ்சு இப்படி சொல்லிட்டாங்க, ஆகவே இனிமேல் இவருக்கு நன்மை செய்யறது இல்லை. இது யார் சொல்லுவாங்க? ஆவிக்குரியவங்க இப்படி சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கு நன்மை செஞ்சேன், இவங்க என்ன குறிச்சு தீமையா சொல்லிட்டாங்க, ஆகவே இனிமேல் நான் இவனுக்கு அப்ப நான் கேட்கிறேன், நீ என்ன அடிப்படையில் நன்மை செய்யற? என்ன அடிப்படையில் நற்கிரியலை செய்யறாங்க? ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லியிருக்க, நீ நன்மை செய்வராக சுற்றி தெரிஞ்சு இயேசு மற்றவிடத்தில் ஏதாவது எதிர்பார்த்தா நன்மை செய்த அப்படி சித்தா நீ செய். நீ இயேசுவை பின்பற்றுவதாக இருந்தா இயேசு செய்த போல செய், நானும் செய்யணும் நீயும் செய்யணும். பலமாக இருக்கிறவர்களுக்கு, வசதி உள்ளவர்களுக்கு, அறிவுள்ளவர்களுக்கு, திறமை உள்ளவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு பலர் முன்னு வருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய எத்தனை பேர் முன் வருகிறார்கள்? இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக மறித்தாரு. நீ நான் உனக்கு சொல்றேன், உனக்குள்ள தேவ ஆவியோடு இருக்கு. அப்படிப்பட்ட ஜனங்களை தேடப்பா, அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய், கைமாறு கருதா பண்ண. கர்த்தர் உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார் என்று வாக்குப்படி இருக்கார். நன்மை செய்யறதுக்கு சாட்டுப்போக்கு சொல்லாத. நமக்குள்ள இருக்கிற தன்னலம் தான், ஹலோ, நமக்குள்ள இருக்கிற செல்விஷ், நமக்குள்ள இருக்கிற சுயநலம் தான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணம். நமக்குள்ள இருக்க சுயநலம், நமக்குள்ள இருக்க தன்னலம். ஐ டோன்ட் லைக் டு லூஸ் மை டைம் டு சம்படி. மற்றவர்களுக்காக என் பொன்னான நேரத்தை இழக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஆகவே சாரி பிரதர், எனக்கு நேரம் இல்ல. ஐ ஆம் சாரி பிரதர், எனக்கு வசதி இல்லை. சாட்டு போக்கு. அவனுக்கு இப்ப உதவி சொன்னா ரெண்டு மணி நேரம் திருத்தரகோள நேரத்தில் கட் படுவேசம். அங்க போன சின்ன சரீரத்தை கஷ்டப்பட்டு அவனுக்கு ஏதாவது வேலை செய்யணும். யார் இப்படி கஷ்டப்பட போறது? எனக்கு சாரி பிரதர், எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு சொல்லி தேவையப்பட்ட பொய்ய சொல்லி சவாளிச்சு சாட்டு போ. எதற்கு? நன்மை செய்யறது. ஆனா வர்த்த பைபிள் சேஸ் நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க உயிரோடு இருக்கும் வரைக்கும் உன்னால முடியுமாற நன்மையை செய்யப்பா. இங்க பாரு, நீ யாருக்கு நன்மை செய்ய போறாயோ அவர்களால உனக்கு ஏதாவது பலன் கிடைக்கும்படி நினைச்சு செய்யாது. நீ நன்மை செய்தால் தேவன் உனக்கு பலன் அளிப்பா. தேவோட வார்த்தையின்படி நீ நன்மை செய்தால் சோர்ந்து போக மாட்டாய். மட்டுமல்ல அந்த பலனையும் நிச்சயமாக நித்தியத்தில் பெற்றுத்தான் அவன். இதோ நான் சீக்கிரமாய் வருவேன், அவனுடைய கிரியை கேட்ட பலன் என்று கூட வருகிறது. ஆகவே நன்மை செய்கிறதிலும் நற்கிரியைகளை செய்யறதிலும் நாம சோர்ந்து போகாது இருப்போமாக. இந்த ஆண்டு நமக்கு நற்கிரியைகளின் நல்ல ஆண்டு. ஆகவேதான் நாம் இப்பொழுது நம் தேசத்துல யுத்தத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யற நிவாரண திட்டங்களை சபையில அறிமுகப்படுத்திவார். எவ்வளவு காலத்துக்கு நான் உதவி செய்யறது, எவ்வளவு காலத்துக்கு நான் ஹெல்ப் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி நீ கேட்டா நான் உன திருப்பி கேட்கிறேன். இதே கேள்வி ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்ட நீ என்ன சொல்லுவார்? நான் எவ்வளவு காலத்துக்கு உனக்கு உதவி செய்யறது, எவ்வளவு காலத்துக்கு உனக்கு நன்மை செய்யறது? ஏசு இட் இஸ் இனாஃப் சொன்னா படுபவுடைய ஒரு நிலவு என்ன? என் நிலவு என்ன? சரி, இன்னொரு பக்கத்தில் எடுப்பது, இந்த தேசம் நம்மை போஷிக்கிறதா? நான் எங்க கேள்வி சொல்லிட்டு வந்திருக்கேன். சில நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் நான் இருக்கும்போது தெரியும் என் மனசுக்குள்ள சொன்ன, இந்த நாட்டுக்காக நாம ஜெபிக்கிறதுக்கு கடனாளிகளாக இருக்கும். இங்க உட்கார்ந்திருக்க நம்ம அநேகர் 99 விதமானவர்கள் நாம் எல்லோரும் இந்த தேசத்துல தான் வைத்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை நாம் நம்முடைய தேசத்தில் இருந்திருந்தால் நம்முடைய கிராமம், நம்முடைய சுற்றுச்சூழல், மதம் பாரம்பரியம் சொல்லி அப்படி இருந்திருப்போம். ஆனா ஆண்டவர் கிருபையாக நம்ம இந்த தேசத்துல கொண்டு வந்து அந்த பாரம்பரியங்கள் மத வைராக்கியத்தின் விடுதலை தந்து ரட்சித்து தன்னுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த தேசத்துல இந்த தேசத்தின் நன்மைகளை நாம புசிக்கிறோமே, நாம் எல்லாரும் நல்லா இருக்கிறோமே, சோதரம் இல்லையா, உழைக்கிறோம், விருப்பமான செய்யறோம், அங்க உருளாப்பு இங்க உருளாப்போ, அதை வாங்குறோம் இதை வாங்குறோம், போதுமானவர்களுக்கு உடுப்பு, போதுமானவர்களுக்கு நகை, போதுமானவர்களுக்கு அது இதை சொல்லி எல்லாம் வாங்குறோம். இந்த தேசத்தின் நன்மையை நாம புசிக்கிறோமே. ஆகவே நான் உனக்கு சொல்றேன், நீயும் நானும் இந்த தேசத்துக்கு ஜபிக்கிறதுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். இப்ப நான் கவனிக்க ஏன் நான் இதை சொல்றேன்னா, நம்ம அநேகர் இந்த தேசத்திலிருந்து மாசம் மாசம் பல சில உதவிகளை நாம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். உண்மைதானே, சோசியல் ஹெல்ப் சொல்லி சில உதவிகளை மாசம் மாசம் நம்ம பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப நான் அவங்க கேட்கிறேன், இப்ப அவர்கள் நம்ம பார்த்து நாங்கள் செய்த உதவி உங்களுக்கு போதுமெண்டா நம்ம நிலைமை என்ன? அவர்கள் நம்ம பார்த்து எவ்வளவு காலத்துக்கு உங்களுக்கு உதவி செய்யறது அப்படின்னு கேட்ட நாம என்ன சொல்லணும்? ஆகவே நம் தேசத்துல யுத்தத்துல பாதிக்கப்பட்டு தர்க்கதியாக இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு நன்மை செய்யறதுக்கு கைய மூடாது. தட்ஸ் மீன்ஸ் சாட்டு போக்கு சொல்ல எனக்கு பொறுப்பு இல்லையா, எனக்கு தேவை இல்லையா? நான் உன்னை கேட்கிறேன், எப்ப உன் பொறுப்பு முடிய போகுது? எப்ப உன் தேவை முடிய போகுது? கொண்டு வந்தா இன்னும் கொண்டு முடிஞ்சா இன்னொன்று வருது. அப்ப எப்படி நாம் இதை செய்ய போறோம்? நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய கூடாது. அப்படி பதில் சொல்லுதா இல்லையா? நமக்கு திராணி இருக்குது, ஆனா நம்முடைய சுயநலம் நம்முடைய தன்னலம் நமக்கு நன்மை செய்யறதுக்கு மறுக்கணும். இதை சொல்ல போனா சாட்டு பக்கம் சொல்றேன், பிடிபடுவோம், பிடிபடுவோம். கர்த்தருடைய வார்த்தையை பத்தி நான் சொல்றேன், பிடிபடுவோம். ஆண்டு விடுது என்னை சேர்த்தா சொல்றேன், சத்தியம் எல்லாருக்கும் சமமாக. இன்னும் சொல்றது கேளுங்க, நான் உங்களுக்கு முந்தைய சொல்லியிருக்கேன். இப்ப நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவருக்கு சோத்திரம். நாலு சுவருக்குள்ள வந்தது இயேசப்பா தோத்திரம் என்று பாட்டு பாடிட்டு மாத்திரம் போனா தேவரை நாம பிரியப்படுத்தி மகவப்படுத்தலாம் நம்புறாரு. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உணர்வுகள் கடந்து போகணும். காலாக்கிரமமாக நான் ஆண்டவத்தில் ஜெபித்து 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 தான் அவசரப்படலை. நான் தேவ வழிநடத்தலோடு தான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்ற உண்மை அவங்களுக்கு சொல்றேன். உங்களிடத்துல காசு பணம் கேட்டு நான் ஒன்று வீடு கட்டினேன் சொல்றேன். அவங்களுக்கு அன்பா நான் சொல்றேன், நம் தேசத்துல யுத்தத்தினால பாதிக்கப்பட்டு எதுவித வெளிநாட்டு உதவிகளும் இல்லாத ஏழை விசுவாசிகளுக்கு, குறிப்பாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யறதுக்கு சாட்டு புக்கு சொல்லாது. ஓபன் யுவர் ஹார்ட் அண்ட் யுவர் மைண்ட், டோன்ட் பிகேம் அஸ் அ நரோ மைண்டட் பர்சன். ஒருவேளை நாமும் மன்னிக்கல இருந்திருந்தால் நம்ம நிலைமையை சொல்ல தேவை. ஆண்டவர் விசுவாசத்தை இந்த தேசத்தை நம்மளை கொண்டு வந்தது. ஐநோ நான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உங்களுடைய உள்ளத்துல நீங்கள் வேற சில காரியங்களை சிந்திச்சு கொண்டிருக்கீங்க என்பதை நான் அறிவேன். பட் எனக்கு தெரியும், தேவ திட்டங்களையும் தேவ நோக்கங்களையும் நான் காலத்துக்கு காலம் ஆண்டவரத்தில் ஜெபித்து சபைக்கு அறிவிக்கிறேன். இந்த திட்டத்துல இந்த காரியங்கள்ல பங்கு பெறும் மனதா இருக்கவங்க பங்கு பெறையும். அப்படி இல்லை, நான் இதற்கு ஒத்து வர மாட்டேன், இப்படிப்பட்ட நிவாரணங்களுக்கு உதவி திட்டங்களுக்கு என்னால் உதவி செய்யலாது, எவ்வளவு காலத்துக்கு நான் செய்யறது, எவ்வளவு செய்யறதுக்கு இது வரைக்கும் சொல்லி சொன்னா அது உங்களை பொறுத்தது, அது உங்களை பொறுத்தது. உங்களை எவரும் பலவந்தப்படுத்த போறதில்லை. நான் வந்தோ எவரும் வந்தோ உங்களை கட்டாயம் சொல்லி எவரும் பலவந்தப்படுத்த போறதே இல்லை. அது தேவனுடைய காரியமும் அல்ல, தேவனுடைய நோக்கமும் இல்லை. பட் நாம் சத்தியத்தின்படி வாழ்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கிய வாழ்கள் சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் வரும்போது ஒன்று கொண்டு வந்தது இல்லை, போகும்போது ஒன்றை கொண்டு போதும் இல்லை. திஸ் இஸ் த டைம் டு டூ சம்திங் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். டோன்ட் ட்ரை டு டிசீவ் யுவர்செல்ஃப். நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாது. நான் நன்மை செய்தது போதும், நான் கொடுத்தது போதும் கெடுசினா அப்படி சொல்லாது. அது தேவன் அதை அங்கீகரிக்கவே மாட்டான். அவன் அவன் தன் திராணிக்கு தக்கதாக கொடுவேன். கடன்பட்டோ அல்லது இல்லாமலோ கொண்டு கொடுன்னு சொல்லி தேவன் நம்மளத்துல கேட்க கடல் தேவன் வரும்பார். அவன் தன் தன் திராணிக்கு தக்கதாக நன்மை செய்யப்படும். இயேசு நன்மை செய்வராக சுத்தி பெற்றார். நாம் இயேசுவை பின்பற்றுவதாக இருக்கோம். நன்மை செய்யறதுக்கு சாட்டு போக்கு சொல்லாது. டைம் இஸ் கோயிங் அப். நம்பர் 3, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுக்கு சாட்டு போக்கு சொல்லாது. ஒருவேளை நமக்கு 30 வயது இருக்கும்னு வச்சுக்கொள்ளுங்க, இந்த 30 வயது வரைக்கும் இந்த உலகத்தின் வேலைகளை செய்யறதுலேயே செஞ்சு 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 கொண்டே இருக்கிறோம். விளைவு என்ன? ஒருவேளை உனக்கு 30 வயதுன்னு வைத்துக்கொள், இந்த உலகத்தின் வேலைகளை நீ செஞ்சிட்டே இருக்கிறார். விளைவு என்ன? விளைவு என்ன? விளைவு என்ன? ஒருவேளை முடிவு நாட்கள் சமீபமா இருந்தா யாருக்கு தெரியும்? இந்த பூமிக்குரிய காரியங்களை நான் செய்தேன், கத்தாவே கதவை துற உள்ளுக்கு வாருன்னு சொல்லி சொல்ல முடியும். 12 அதிகாரம் சொல்ற கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் சொல்ற கேளுங்க. ஒருவேளை ஒருவேளை தேவனுக்கு முன்பாக சொல்றேன், ஒருவேளை ஒருவேளை இந்த சபையில் இருக்கிற நீங்க எல்லாருமே கர்த்தர் ஊழியத்தை செய்யாமல் விட்டாலும் நான் சும்மா இருக்கவே மாட்டேன், இருக்கவே மாட்டேன். கடவுளுக்கு முன்னாக சொல்றேன், என்னை யாரும் உற்சாகப்படுத்தினா தான் ஊழியம் செய்யப்பட்டு நான் இருக்கவும் போறது. இதை யாராவது என்கரேஜ் பண்ணா தான் நான் ஊழியம் செய்ய பொருத்தும் இல்லை. அதே நேரத்தில் என்னை பற்றி யாராவது ஏதாவது எனக்கு அது பற்றி பிரச்சனை இல்லை, யாராவது இதை கதைச்சு விட்டார்கள், அப்படி சொல்லிட்டார்கள், இப்படி செஞ்சிட்டார்கள் சொல்லி போய் நான் சும்மா போய் உட்கார் போறதும் இருக்கேன். ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவரப்படியால் என் சர்வத்தில் விலம் இருக்கும் வரைக்கும் என்னை ஆட்கொண்டு என்னை அழைத்த ஆண்டவர் இயேசுவுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டுதான் சாது. பீப்புள் ஐ டெல் யூ Do whatever you can do for the glory of God. கர்த்தருக்கு ஊழியம் செய். ஏதோ நீ வந்து ஆண்டவரின் ஆட்சிகளுமே ஆராதனைக்கு போற ஒரு ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக இருக்கிறது, தேவ பார்வையில எந்த விதத்திலும் சரியாக உன்னாலே செய்யக்கூடியதை செய். ஆண்டவருக்கு உன்னாலே என்ன செய்ய முடியுமோ அதை செய். எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி சாட்டு போக்கு சொல்லாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு சாட்டு போக்கு சொல்லாத. தேவனுடைய தோட்டத்தில் உனக்கும் ஒரு வேலை உண்டு, உனக்கும் ஒரு உத்தியோகம் உண்டு. இது உயர்ந்த உத்தியோகம், இது உன்னதமான தேவனுடைய தோட்டத்தில் இருக்கிற வேலை. இதை செய்யறதுக்கு மறக்காத. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு சாட்டு போக்கு சொல்லாத. இன்று வரைக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கு வேக்கன் இருந்து கொண்டே இருக்குது. ஆண்டவருடைய வீட்டில ஒரு கதிரை எடுத்து அடுக்கினால் கூட அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஒரு தும்பு தறி எடுத்து கூடினா கூட ஒரு ஆசீர்வாதம், ஒரு கப்பு கழுவுனா கூட அது ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய வீட்டில நான் ஏதாவது ஒரு பணியை செய்யணும், கர்த்தருக்காக நான் எதையாவது செய்யணும். எனக்கு சுகம் தந்த, எனக்கு பலம் தந்த, என்னை வாழ வைத்த, என்னை ரட்சித்த, என்னை தூக்கெடுத்த ஆண்டவருக்கு என் பலம் கர்த்தருக்கு செலவழிக்க வேணும். என் சரீர பலமும் எனக்கு இருக்கிற ஆற்றலும் அறிவும் இந்த பூமிக்கு நான் செலவழித்து கண்ணுக்கு மூடக்கூடாது. ஆண்டவரே உமக்காக செலவழிய வேணும், என் பலம் என் அறிவு என் ஆற்றல் உமக்கு செலவழிய வேண்டும். ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியத்தை செய்வேன், உமக்காக ஏதாவது செய்வேன். ஆண்டவரே நான் என் கண்ணை மூடும் போது சமாதானமாக வர வேண்டும். நல்லது உத்தமம் அநேகர் ஆண்டவருடைய ஊழியத்தை சேர்ந்து சாட்டு போக்கு சொல்றார். இன்று வரைக்கும் என் காதால் நான் கேட்டே இருக்கேன். தேவனுக்கு உண்பாசம் ஆகவேதான் தேவனுடைய ராஜ்யம் வளரபடி அளவுக்கு வளரல. காரணம் யாரு? தேவன அல்ல, பிசாசா. தேவனுடைய ராஜ்யத்தை பிசாசு தடை செய்யறா என்பது உண்மைதான். ஆனால் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு சாட்டு போக்கு சொல்லி தேவன் நமக்கு தந்த சர்வ பலங்களையும் சுகத்தையும் பலத்தையும் ஆற்றல் அறிவு வசதி வாய்ப்பு எல்லாவற்றையும் வேற எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கபடியால் தேவர் ராஜ்யம் இப்படிங்கிற யாராவது சொல்ல முடியுமா? என்னால் ஒன்று செய்ய முடியாது. நாளைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது என்ன சொல்லப்போ? எப்படி ஹவ் வி கேன் ஃபேஸ் எப்படி ஆண்டவர் நாம் ஃபேஸ் பண்ண போறோம் சிந்திச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க எப்படி ஆண்டவர் நாம் தரிசிக்க போறோம் எல்லோரும் அவருடைய நியாயம் சட்டத்தில் அவன் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவ நியாயத்துக்கு முன்பாக நிற்க போது சொல்லி நாம் வாசிக்கிறோம் வேதம் எப்படி நாம் நிற்க போறோம் அப்ப இப்ப நமக்கு தேவன் கொடுத்த தருணங்களையும் வாய்ப்புகளையும் நாம ஏனோ தானோ விட்டுட்டு வீட்டில் கத்திற்கு முன்பாக எப்படி நிற்க போறோம் ஏன் ஆண்டு விட ஊழியத்தை செய்யறதுக்கு சாட்டு போக சொல்றேன் உலக வேலையை செய்யறதுக்கு சாட்டு போக இல்லை ஆனா தேவனுடைய வேலை என்று வரும்போதுதான் சாட்டு போகும் டைமுக்கு நாம் அட்டன் பண்றோம் 8 மணிக்கு வேலை என்ற 7:30க்கு தவிச்சு விழுந்து தவண்டு போயாவது போய் கிடக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய காரியங்களுக்கு மாத்திரம் பங்க்சுவலிட்டி வேதனையில் யோசிப்பாங்க வேலை முக்கியம் ஒத்துக்கோ அதை விட தேவோட ராஜ்யம் இந்த பூமியில நான் வேலை செய்து பிழைப்பதற்கு கூட நமக்கு சர்வத்தில் பலம் தர்றது நம்ம ஆண்டவர் நாம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு பலன் அளிக்கிறவர் என்று உபாமத்தை நான் வாசிக்கிறேன் இதில் ஏன் நீ மேன்மை பாராட்டுறான் எப்பொழுது நீ கத்திர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போறேன் ஆண்டவர் ஊழியத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு இன்று வரைக்கும் பல சாட்டு போக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் சபை சரியில்லை அவர் சரியில்லை இவர் சரியில்லை நான் உங்க கேட்கிறேன் இயேசு வரும்போது ஆண்டவரே சபை சரியில்லை அது அடைய ஊழிய செய்யலை தள்ளது உத்தவ முன்னாள் ஊழியக்கான உடைய ஜெயமான சந்தோஷத்தை பிரவேசம் சொல்லுவாரா இயேசு யோசிப்பா சார் நீ சரியா இருந்த ஆண்டவர் அப்படி கேட்ட நான் என்ன சொல்றேன் டைமுக்கு அட்டன் பண்றது ஒழுங்கா அட்டன் பண்றது ஆனா உலக காரியங்களுக்கு டைமுக்கு என்ன செய்யறது பாச டைமுக்கு போட்ட செய்ப்பந்தைகள் குண்டிகம் தந்துடு உண்மைதான் இதுவரைக்கும் நமக்கு குண்டிகம் கொடுக்காத பரம செவிக்காக ஆண்டவரை சோதரமாக அவர் நேடிய சாந்தவும் பொறுமையுள்ளவராக இருப்படியால் நாம் வன்கண்டராக இருக்கலாமா யோசிப்பா கத்தர் ஊழியத்தை செய்யறதுக்கு சாட்டு போக்கு சொல்லாது ஒரே காரியத்தை ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன் முதலாவது தேவோட ராஜ்யத்தை நீதியும் பிறறதுக்கு சாட்டு போக்கு சொல்லாது வரிசை திரமம் என்று வரும்போதுதான் நாம் பலரும் தவறு முறைகளை மாற்றினால் வரும் முரண்பாடு சந்தேகமே முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி அப்படின்னு எழுதப்பட்டது கேளுங்க நாம் எல்லோருமே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம் சந்தேகம் இல்லை அதான் இங்க வந்திருக்கோம் ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னா தெரியுமா முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலாவது உடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றிலும் முதலாவது தேவோட ராஜ்யத்தை நீதியையும் தேடு லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவோட ராஜ்யத்தையே தேடுங்க மத்தேயு சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது தேவோட ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்க நாம் எல்லோரும் தேவோட ராஜ்யத்தை தேடுறோம் உண்மைதான் ஆனால் முதலாவது தேவோட ராஜ்யத்தை தேடுறோமா பீப்புள் ஆர் சோ பிஸி இன் தி ஏர்லி மார்னிங் இஃப் யூ கோ அவுட் சைட் தே ஆர் கோயிங் அட் 5 o'clock பீப்புள் ஆர் சோ பிஸி They are seeking something. Morning to evening. Adhikala 5 manikku veliyila ponaal 5 manikku ulagam romba busyaga irukku. Adhikala 5 manila irundhe ulagathu janangal idiyo endrai thedikondu irukkiraargal. They are so busy. Vegamaga odurargal viraivaga pograargal. Enge pograargal? They are seeking something. Edho ondrai thedugiraargal. Adhu panamaga irukkalam. அது புகழாக இருக்கலாம் அது வேலையாக இருக்கலாம் அது பொருளாக இருக்கலாம் சோ அண்ட் சோ பட் தே ஆர் சீக்கிங் சம்திங் எவ்ரி டே மார்னிங் டு ஈவினிங் கேள்வி தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் முதலாவது எதை தேடுறோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நாம் தேடுறோமோ அப்படியாக இருந்தால் அது உண்மையாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீதிக்கும் முதலாவது இடம் கொடுத்திருப்போமே ஒரு சேவிஸுக்கு வருவோம், அடுத்த சேவிஸுக்கு காண கிடைக்காது. ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வருவோம், அடுத்த பைபிள் ஸ்டடி காண கிடைக்காது. ஒரு ஜெப கூட்டத்துக்கு வருவோம், அடுத்த ஜெப கூட்டத்துக்கு காண கிடைக்காது. கேட்டால் பல சாட்டுப்போக்களை அடிக்கிட்டேன். There are some reasonable reason. I accept it. சில நேரங்களிலே சரியான நிதானமான காரணங்கள் உண்டு, அதை நான் ஒத்துக்கொள்றேன், ஒத்துக்கொள்றேன், தேவன் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அதிகமாக நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், தேவன் அறிவார். நாம் தேவோட ராஜ்யத்தை முதலாவது தேடுறதுக்கு ஏதோ ஒரு சாட்டுப்போக்கு சொல்லிக்கொண்டார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு போனாத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரந்தோறும் போய் பைபிள் ஸ்டடிக்கு போய்த்தான் ஆகணுமா? ஒவ்வொரு மாசமும் முதல் சனிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு போய்த்தான் ஆகணுமா? இப்படியெல்லாம் நீங்க என்ன கேட்கணுமா இருந்தா இந்த கேள்வியை நீங்க முதலாவது நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசுவரத்தில் கேளு. அவர் என்ன சொல்றாரு எனக்கு சொல்லுங்க. சாட்டு போக சொல்லக்கூடாது. ஆண்டவர் துக்கப்படுத்தக்கூடாது. முதலாவது முதலாவது இந்த வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யம் நீ சாப்பாடு இல்லை, உடுப்பு இல்லை, வீடு இல்லை, நகை இல்லை, பொருள் இல்லை, புகழ் இல்லை, மனிதர்கள் அல்ல. நம்பர் ஒன் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீ. இப்படி நாம் தேடினால் இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஒருவேளை உன்னை இந்த உலகத்தில் பெரிய செல்வந்தனாக இயேசு மாட்டுவார் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உன் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திப்பார் என்று சத்தியத்தை முடியும் என்று சொன்னார். சிங்கக்குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியாக கிடைக்க கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. வாக்கு தத்துவம் பண்ணவர் உண்மையுள்ளவர். என கனிமானவர்களே நான் பேசிட்டே போகலாம், ஆனால் நமக்கு நேரம் போதா? என்னை கவனிங்க, என்னுடைய செய்தியின் சாராம்சம் சாட்டு போக்கு சொல்லாது. தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக இந்த உலக காரியங்களில நாம் எப்படி இருக்கோமோ எனக்கு தெரியும், ஆனா தேவனுக்கு அடுத்த காரியங்களில நாம மிக நிதானமாக நடந்து கொள்ளணும். எனக்கு அறிமுகே உலக காரியங்கள் நாம உண்மையாக இருக்கணும். நாம் அப்படி தப்பா நினைச்சாதீங்க. வேலை காரியங்கள்ல உலக காரியங்கள் நாம உண்மையா இருக்கணும். ஆண்டவர் அதையும் விரும்புறார். ஆனா அது மறுபக்கத்துல தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நாம நிதானமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். சாட்டு போக்கு சொல்லக்கூடாது. தேவன் துக்கப்படுற ஆண்டவரை துக்கப்படுத்தி நாம் இந்த உலகத்துல வாழாதபடி கர்த்தர் நமக்கு கருவை செய்வார். காலங்கள் கொடி இருக்குது, நாட்கள் கொடியதாக இருக்குது. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க, கர்த்தர் முகத்தை தேடுங்க, தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாரா? சிவபடுமா தயவுசெல்ல கழுதனை கொஞ்ச நேரம் ஆண்டவர முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் என் வாழ்க்கையிலே சாட்டு போக்கு சொல்லாமல் இருக்க ஆண்டவரே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ தடவைகள் பல விதங்களிலே நான் சாட்டு போக்கு சொல்லியிருக்கிறேன், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். என் மனசாட்சி என்னோடு பேசுதப்பா, பல இடங்களிலே நான் சாட்டு போக்கு சொல்லியிருக்கிறேன். மற்றவர்கள் அதை அறியாவிட்டாலும் நீர் அதை அறிந்திருக்கிறேன்.